ஒளியே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக, வழியே வழியே வளமே வருக, விழியே விழியே விரைவாய் வருக, ஒளியே ஒளியே எழிலே வருக. இறைவனே முதல்வனே வருக, முத்தமில் போற்றிடும் தலைவனே வருக, உலக இறைவனே முதல்வனே வருக, முத்தமில் போற்றிடும் தலைவனே வருக, முப்பெரும் காலமும் கடந்தவ வருக, முதலே முடிவே முழுமையே வருக, ஒளியே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்நாளிலே இத்தெய்வீக திருப்பள்ளிக்கு உங்களை அழைப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீர்வாதமும் நம் அன்னையினுடைய பரிந்துரையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் தொழிலிலும் நிறைவாக கிடைக்கவும், பிள்ளைகள் ஞானத்தோடு வளரவும், இல்லத்தில் இருக்கின்ற அத்துணை முதியவர்களும் இறை பராமரிப்பை உணர்ந்திடவும், பயணம் செய்கின்ற அத்துணை பேருக்கும் அன்னையினுடைய பரிந்துரையும் இறை பாதுகாவலும் இந்நாள் முழுவதும் நிரம்ப இருக்க வேண்டும் என சொல்லி இந்த பள்ளியில் நான் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடம் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும், என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவரும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமென்.
முதல் வாசகம். எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 13 மற்றும் 16-18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார், என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரவே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார், என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையும், ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார், என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஏனெனில் தம் அடியவர் ஆபிரகாமுக்கு அவர் அளித்த வாக்குறுதி, தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணந்தார். அவர் தாம் தேர்ந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டி சென்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார், என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
வெளிப்படுத்தும் தூய ஆவியா வரும்போது என்னை பற்று சான்று பகவா நீங்களும் சான்று பகர்வீர்கள் அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம்மாத்மாவோடும் இருப்பாராக
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாட்சி உமக்கே
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 8-12 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவார் மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார் ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெறமாட்டார் தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போதும் எப்படி பதிலளிப்பதும் என்ன பதிலளிப்பதும் என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார்
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்
கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களே இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வோருமான ஆண்டவர் மீது ஆபிரகாம் நம்பிக்கையை வைத்தார் அதனால் அவர் நமக்கெல்லாம் நம்பிக்கையின் தந்தையாகும் உயர்த்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் எவ்வளவு ஆழமாக இருப்பது பாருங்கள் அவர் இறந்தவரையெல்லாம் வாழ்விக்கின்ற கடவுளாகும் ஒன்றுமில்லாத பொழுது தம்முடைய வார்த்தையில் அவற்றையெல்லாம் உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார் இன்றைய நாளில் திருச்சட்டமா நம்பிக்கையா எது தேவை என்கின்ற விவாதத்தை முதல் வாசகம் எடுத்து வைப்பது போல தோன்றினாலும் இறுதியில் நம்பிக்கையே அடிப்படையானது அந்த நம்பிக்கை தான் நாம் தேர்ந்து கொள்ள வேண்டியதென சொல்லி அந்த நம்பிக்கையினுடைய அடையாளமாய் நமக்கெல்லாம் முன் உதாரணமாய் ஆபிரகாம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது மையச்சிந்தனையாக இருந்தாலும் நாம் பலமுறை இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம் நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கையில் ஆளப்பட வேண்டும் விசுவாசத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும் என சொல்லி இவையெல்லாம் உண்மை தேவைதான் ஆனால் இன்னும் முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது எந்த சூழலில் நாம் கடவுளிடத்திலே நம்பிக்கை வைக்கிறோம் எப்படிப்பட்ட சூழலில் நாம் கடவுளை தேர்ந்தெடுத்து கடவுளோடு இருக்கின்ற உறவில் நிலைத்திருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியதொன்றாய் இருக்கின்றது ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தது உண்மைதான் எந்த சூழலில் அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார் அன்பார்ந்தவர்களே இயல்பான சூழலில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சவால்களும் சோதனைகளும் இல்லாத பொழுது நாம் கடவுளிடத்தில் மிக எளிதாக நம்பிக்கை வைத்து விடுவோம் நம் நம்பிக்கையை மிக எளிதில் அறிக்கையிடுவோம் உடன் வாழ்கின்ற மனிதர்களுக்கு நம் நம்பிக்கையை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவோம். ஆனால் ஒரு பிரச்சனை என வருகின்ற பொழுது, ஒரு இக்கட்டான ஒரு சவாலான சூழல் வருகின்ற பொழுது, நாம் அதே நம்பிக்கையை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நாம் முன்னர் வைத்திருந்த நம்பிக்கையை விட இன்னும் அதிகமான நம்பிக்கையை கடவுளிடத்தில் வைத்திருக்கின்றோமா? கண்ணீரின் கவலையின் மத்தியில் அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றோமா? பிறருக்கு அறிவிக்கின்றோமா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆபிரகாமை பார்க்கிறோமே, வெளிப்படையாக பார்ப்பதற்கு அந்த மனிதனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. தொடக்க நூல் 12 பார்க்கிறோம், அவர் செல்வந்தராக இருக்கிறார், அவருக்கு என்ன சொந்தமாக நாடு இருக்கிறது, நிலபுலங்கள் இருக்கின்றன. ஆனாலும் எந்த ஜபத்தை இஸ்ரேல் மக்கள் கடவுளை நோக்கி ஜபித்தார்களோ அவற்றையல்லவா கடவுள் இழக்க சொல்கிறார். குழந்தைகள் வேண்டும், நிலம் வேண்டும் என்கின்ற இரண்டையும் பாருங்களேன், கடவுள் இங்கு மாற்றி அமைக்கிறார். ஆபிரகாமுக்கு இந்நாள் வரை நிலபுலன்கள் இருந்தாலும் சொந்தமாய் ஒரு உரிமை மகன் இல்லையே, உரிமை மகள் இல்லையே. ஆனால் அப்படி இருந்த மாத்திரத்திலும் தன் தந்தை தெராகும் தன் குடும்பத்தோடு தங்கியிருந்த பொழுது ஆபிரகாம் அச்சுருளில் வேற்று தெய்வத்தை அல்ல, தனக்கு குழந்தை இல்லாத பொழுதும் கூட அவர் உண்மையான தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறாரே, அழைத்தவுடன் நான் உனக்கு இதையெல்லாம் கொடுக்கிறேன் என சொல்லியா நம்பிக்கை வைக்க ஆபிரகாமை அழைத்தார்? இல்லை, நீ புறப்படு என்று சொன்னார். உன்னிடத்திலிருந்தும் உன் வீட்டிலிருந்தும் உன் இடத்தை விட்டுவிட்டு நீ புறப்படு என சொன்னார். இதுவரை ஒரு சுகமான சூழல், எல்லாவற்றையும் நீ இழக்க வேண்டும் என சொல்கின்ற பொழுது ஆபிரகாம் நான் இழக்க மாட்டேன் என சொல்லவில்லை. குழந்தை இல்லைதான், ஆனாலும் மற்ற செல்வங்கள் இருக்கிறது என சொல்லி ஆபிரகாம் அங்கு தங்கிவிட ஆசைப்படவில்லை. மாறாக கடவுள் கொடுத்த பணியை அவர் முன்னெடுக்கிறார். இக்கட்டும் சவாலும் சூழ்ந்து வருகின்ற பொழுது அந்த சூழலிலும் நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பேன் என சொல்லி எல்லாவற்றையும் இழக்க தயாரானார். கடவுள் சொன்னதை செய்தார், கடவுளும் அவருக்கு பிள்ளைகளை கொடுத்தார். நாம் எல்லாம் விசுவாசத்தின் தந்தையான அந்த ஆபிரகாமின் வழி வந்தவர்களே என்பது கடவுள் அவருக்கு அன்று கொடுத்த வாக்குறுதியுடைய நீட்சியாகவே பார்க்கப்பட வேண்டும். உரிமை நிலத்தையும் கூட கடவுள் பின்னாளில் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆபிரகாம் வெறுமென சாதாரண சூழலில் நம்பிக்கை வைத்ததால் அவர் தந்தையின் அழைக்கப்படவில்லை. மாறாக இக்கட்டான சூழலிலும் தன் நம்பிக்கை அறிக்கையிட்டார். சவாலுக்கு மத்தியிலும் தன் நம்பிக்கையிலிருந்து அவள் பின்வாங்கவில்லை. அந்த சூழல்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் யோசேப்பை பார்க்கிறோம். தொடக்க நூலில் தன் சகோதரருடைய வெறுப்பை அதிகமாக சம்பாதிக்கிறார். தன் சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்படுகிறார். விற்கப்பட்ட மனிதன் அந்நிய நிலத்திலே இன்னொருவருக்கு விற்கப்படுகிறார். போத்திபாருடைய இல்லத்திற்கு சொல்கிறார், அவருடைய மனைவியினுடைய ஆசைக்கு அவர் இணங்காததால் அந்த சூழலிலும் யோசேப்பு வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அப்பொழுது என்ன சொன்னார்? நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வது முறையா என கேட்கிறார். நான் விற்கப்பட்டு விட்டேன், என் சகோதரருடைய வெறுப்பை சம்பாதித்து விட்டேன், அடிமையிலும் அடிமையாக விற்கப்பட்டு இருக்கிறேன், நான் அண்டி பிழைக்க வந்த இல்லத்தில் கூட எனக்கு நிம்மதி இல்லையே, கடவுள் என்னை கை கழுவி விட்டார் என சொல்லி அவர் கடவுள் மீது இந்த நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை. மாறாக அந்த சூழலிலும் கூட நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வது முறையில்லை என சொல்லி தன் நம்பிக்கையின் ஆழத்திற்கு சென்று தன் வேர்களை அவர் ஆழமாய் பாய்ச்சி கொண்டே இருக்கிறார். அதுதான் நமக்கான பாடமாக இருக்கிறது. நாம் மோசேயை பார்க்கிறோம். எந்த நிலத்திலிருந்து மோசே தப்பித்து வந்தாரோ, எந்த நிலத்திலிருந்து தன் உயிருக்கு பயந்து அவர் ஓடோடி வந்தாரோ, கடவுள் மீண்டுமாய் மோசேயை அந்த நிலத்திற்கே போ என சொல்கிறார். மோசே சொல்லியிருக்கலாம், இல்லை இல்லை, நான் அங்கிருந்து தப்பித்து வந்தவனாயிற்று, அந்த மக்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, நான் அவர்களுக்காக இருந்த பொழுது அந்த மக்கள் எனக்கு எதிராக அல்லவா திரும்பினார்கள் என சொல்லி மோசே பின்வாங்கவில்லை. கடவுள் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் அவர் ஓடி செல்லவில்லை. மாறாக இதுநாள் வரை கடவுளுடைய மலையை நோக்கி மந்தையை ஓட்டி கொண்டிருந்த அந்த மனிதன் இனி கடவுளை நோக்கி அவருடைய மக்களை அழைக்கின்ற பணியை கடவுள் கொடுத்திருக்கிற என சொல்லி அவர் தயங்கினாலும் தன் குறைகளை முன்னிறுத்தினாலும் தன்னை நம்பியில்ல, அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவராய் அதே நிலத்திற்கு மீண்டும் சொல்கிறார். யாரை காண துணிவில்லாமல் ஓடி வந்தாரோ அந்த அரசனுக்கு முன்னால் சென்று ஆண்டவருடைய பெயரையும் அவருடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறார். வழிபாடு செலுத்த அவருடைய மக்களை அனுப்பின சொல்லி பேசுகிறாரே. நற்செய்தியிலே சொல்வது போல அந்த நேரத்தில் அவர் என்ன பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இது மோசே கொண்டிருந்த நம்பிக்கையினால் அவர் பெற்றுக்கொண்ட பரிசு. நாம் யோபுவை பார்க்கிறோம். நிறைய செல்வங்கள் அந்த மனிதன், செல்வத்தின் மத்தியில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். ஆம், உண்மைதான், அது எளிது. தன் செல்வங்களை எல்லாம் இழக்கிறார். அவர் எத்தனைக்கு செல்வங்களை வைத்திருந்தாரோ அத்தனைக்கும் அதிகமாக வேதனைகளை பெறுகிறார். செல்வங்கள் இழக்கிறார். நண்பர்களெல்லாம் எள்ளி நகையாடுகின்றனர். இன்னுமா நீ கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்கின்ற பொழுது நாம் எல்லாம் நம்பிக்கை செற்று தடம் மாறி போயிருப்போம். ஆனால் என்னை அடிக்கின்ற அவர்தான் ஆற்றுப்படுத்துவார், காயப்படுத்துகின்ற அதே கடவுள்தான் கட்டுப்படுவார் என சொல்லி அவர் துன்பத்திற்கு மத்தியிலும் வேதனைக்கு மத்தியிலும் இழப்புகளுக்கு மத்தியிலும் தன் நம்பிக்கையில் அவர் ஆளப்படுகிறார். நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுச் செல்லவில்லை. அதே வரிசையில் நாம் தாவீதையும் எடுத்துக்கொள்ளலாம். இயல்பாக பார்க்கின்ற பொழுது கோலியாத்து தாவீதை எதிர்த்து நிற்பதென்பது ஒரு நகைப்புக்குரிய ஒன்று. அவ்வளவு பெரிய ஒரு மனிதன் மிக எளிதாக தாவீதை கொன்று போட்டுவிட முடியும். தாவீதுக்கு முன்னால் சென்ற அத்தனை படைவீரர்களையும் கோலியாத்து வெற்றி கொண்டார். ஆனால் எந்த தைரியத்தில் தாவீது கோலியாத்தை எதிர்க்க முடிந்தது? தாவீதிடம் இருந்த அந்த கற்களா, அவர் தாங்கியிருந்த கருவிகளா? இல்லையே. தாவீதிற்கு முன் சென்ற அத்தனை பேரும் அவருடைய பலத்தையும் நம்பிக்கையும் படை கருவிகள் மீது வைத்திருந்தார்கள். அவையெல்லாம் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பயன்படும் என நம்பினார்கள். ஆனால் தாவீது இதையும் கொண்டு செல்லவில்லை. அவர் ஏந்தி சென்றதோ ஆண்டவரை மட்டும்தான். கோலியாத்து ஒரு நாளும் தாவீதால் வீழ்த்தப்பட முடியாத ஒரு பலம் நிறைந்த மனிதன். ஆனால் அவன் தாங்கியிருந்த படை கருவிகளை விட தாவீது தாங்கியிருந்த ஆண்டவர் பலம் மிக்கவர். தாவீது தன் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கடவுள் மீது செலுத்தினார். ஆகவே தன்னை நம்பிய தாவீதிற்காக கடவுள் இறங்கி வந்து எப்படியாக இஸ்ரேல் மக்களின் சார்பில் எகிப்து மக்களை எதிர்த்து கடவுள் போர் புரிந்தாரோ அதே மாதிரி கோலியாத்திற்கு முன்பாக தாவீதின் சார்பாக கடவுள் தாம் இறங்கி வந்து போர் புரிகிறார். கோலியாத்தை வீழ்த்துகிறார். தாவீது வெற்றி காண்கிறார். இதுவும் தாவீது படைக்கலன்கள் மீதல்ல, தன் நம்பிக்கையின் மீதல்ல, ஆண்டவர் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையினால் கிடைத்தது. அன்பிற்குரியவர்களே, இதுவரை சென்றவர்கள் வீழ்ந்து போனார்கள் என்பது தெரியும். இருந்தாலும் இத்துன்பத்தின் மத்தியில், இச்சோதனையின் மத்தியில், போராட்டச் சூழலுக்கு மத்தியில் தாவீது ஏந்தி பிடித்ததோ ஆண்டவரை, அதற்கான பரிசுதான் அவருக்கு கிடைத்த வெற்றி. அன்னை மரியாளை பார்க்கிறோமே, ஒரு இளம்பெண் திருமணத்திற்கு முன்னதாக அவர் கருத்தரிக்கிறார் என சொல்லி ஆவியானுடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. நாம் என்ன செய்திருப்போம்? இது எப்படி எனக்கு கூடும்? இது முறையற்றது. சமூகம் என்னை என்ன சொல்லும்? கடவுளுடைய திருவுளம் என்றாலும் நான் கன்னியாக கருத்தாங்குகின்ற பொழுது இந்த சமூகம் என்னை குறித்து தப்பாக பேசுமே என்ன சொல்லி அன்னை மரியால் இறை திட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லையே. யோசித்து பார்ப்போம். நம் இல்லத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதே மாதிரியான ஒரு இறை செய்தி 2021 உங்கள் வீட்டில் நம் இல்லத்தில் கொடுக்கப்பட்டால் எத்தனை பேர் இதை எந்த விதமான தயக்கமும் இன்றி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள துணிவு காட்டுவோம். நம் அன்பு மகளுக்கு செய்து வருகிறது. உன் அன்பு மகள் திருமணத்திற்கு முன்னால் கருத்தரிப்பான சொல்கின்ற பொழுது, இல்லை பெண்களிடத்திலேயே நீங்கள் திருமணத்துக்கு முன்னதாக தூய ஆவியோட வல்லமையால் கருத்தரிக்க போகிறீர்கள் என்ற வார்த்தை வருகின்ற பொழுது எத்தனை பேர் நம்மில் கலங்காமல் இது நடக்கட்டும் என சொல்லி தைரியமாக முடிவெடுப்போம். அந்த சூழலில் அன்னை மரியாவை அமைத்து பார்ப்போம். இது இறை திருவுளம் என்பதை அவர் முடிவு செய்கிறார். சமூகம் என்ன நினைத்தால் என்ன? ஆண்டவர் மீது அதிகமான நம்பிக்கை, ஆண்டவருடைய திருவுளத்திற்கு தன்னை கையளிக்கிறார். ஆகவே தான் அவர் ஆண்டவருக்கும் அகிலத்திற்கும் அன்னையாக கொடுக்கப்படுகிறார். இப்படியாக இந்த வரிசையில் இறைவன் தேர்ந்து கொண்ட அத்தனை பேரை நாம் நிறுத்தலாம். ஒவ்வொருவருமே சாதாரணமான சூழல் அல்ல, அசாதாரணமான சூழலில் தங்கள் நம்பிக்கை அறிக்கையிட்டவர்கள், அசாதாரணமான சூழ்நிலையில் தங்கள் நம்பிக்கைக்காக வாழ்ந்தவர்கள். சீடர்கள் ஒரு காலத்தில் இயேசுவை தெரியாதென சொல்லி மறுதளித்து ஓடினாலும் பின்னொரு காலத்தில் அசாதாரணமான சூழலில் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கான சூழல் இல்லை, இருந்தாலும் அவர்கள் வார்த்தையான தேவனை அறிவிக்கிறார்கள். சிலுவை மட்டும் இயேசு கிறிஸ்து தன் தந்தைக்கு பிரமாணிக்கமாக இருந்தது போல மரணம் மட்டும் இயேசுவை தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் அவருக்காக நிலைத்து நின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த நேரத்திலே உரசி பார்க்க வேண்டும். சோதனைகள் வருகின்ற பொழுது எப்படியாக நாம் நம்முடைய நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுகிறோம்? சிறிய அளவில் சோதனை தான் வந்திருக்கும், கடவுளை மறுதளித்திருப்போம். சிறிய அளவில் சோதனை வந்திருக்கும், கடவுளுடைய ஆலயத்திற்கு செல்வதை குறைத்து கொண்டிருப்போம். எதிர்பாராத இறப்பு நிகழ்ந்திருக்கும், எதிர்பாராத விபத்தில் நாம் மாட்டியிருப்போம். கடவுளை என சொல்லி அவரை மறுதளித்து ஆலயம் செல்வதும் ஆண்டவருக்கு வழிபாடு செய்வதும் நாம் நிறுத்தியிருப்போம். ஒருவேளை நாம் செய்யாவிட்டாலும் உடன் வாழ்கின்ற மனிதர்கள் இப்படியாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது நம்பிக்கையின் வெளிப்பாடு அல்ல, இது நம்பிக்கையின் குறைபாடு. எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகின்றதோ, இறைவனுடைய மகன் என்பதால் தனக்கு பிரச்சனை வேண்டாம் என சொல்லி இயேசு கிறிஸ்து ஓடி ஒழியவில்லையே, துன்பக்கிண்ண வேண்டாம் என சொன்ன இருந்தாலும் தந்தையின் திருவுளம் துன்பக்கிண்ண என்பதை ஏற்றுக்கொண்டார். நாமும் துன்பங்கள் வருகின்ற பொழுதும் கவலைகள் சோதனைகள் நம் இல்லம் தேடி வருகின்ற பொழுது அவற்றிற்கு மத்தியில் ஆண்டவருக்கு நாம் நம்பிக்கையை செலுத்துவதுதான் உண்மையான நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கும். எத்தனை முறை கத்தோலிக்க திருவையிலிருந்து என் இல்லத்தில் இறப்பு நிகழ்ந்துவிட்டது, என் கணவர் இறந்து விட்டார், என் மனைவி இறந்து விட்டார், என் தாயும் தந்தையும் இழந்துவிட்டார் என சொல்லி பிற அவைகளுக்கு பிற சபைகளுக்கு ஓடிச் செல்கின்றோமே, அங்கிருப்பவர்களுக்கு இது நடப்பதில்லையா? இல்லை. துன்பம் என்பது எல்லாருக்கும் எல்லா அவைகள் வாழ்கின்ற மக்களுக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் துன்பங்களுக்கு மத்தியில் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதும் தான் உண்மையான நம்பிக்கை அறிக்கையாக இருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நற்செய்தி வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். துன்பம் வரும், சோதனைகள் வரும், அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாதே. அந்த துன்பத்தின் மத்தியில் எப்படி செயல்படுவது, எதை பேசுவது என்பதை அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். உண்மையில் நம்முடைய இல்லத்திலே நம்முடைய தாய் தந்தையை முன்னுதாரணமாக வைக்கலாம். எத்தனை முறை பிள்ளைகளை குறித்து அவர்களுக்கு கவலை இருந்திருக்கும், கஷ்டம் இருக்கும், ஆனால் ஒரு நாளும் அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். அந்த கஷ்டங்களை எல்லாம் கவலைகளை எல்லாம் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள், பொறுத்துக் கொள்வார்கள். அந்த பலனை கொடுப்பது அந்த நேரத்தில் ஆவியானவர் தான். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் நாம் பார்ந்த அத்தனை மனிதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் கண்டிப்பாக வரும். ஆனால் கடவுள் தனக்கென தேர்ந்து கொண்ட எந்த ஒரு மனிதரும் அசாதாரணமான சூழலில் கடவுளை விட்டு விலகிச் சென்றதாக நாம் படிக்க முடியாது. ஒருவேளை நாம் யோனாவை முன்னுதாரணமாக நிறுத்தலாம், அவர் அப்படியாக தாறுமாறாக செல்வது போல் தோன்றும், இறுதியில் அங்கு வெற்றி பெறுவது கடவுள்தான், அங்கு நிறைவேறுவது கடவுளுடைய திருவுளம்தான். கடவுள் தனக்கு என்ன தேர்ந்து கொண்ட அத்துணை மக்களையும் துன்பத்தின் வழியாக அவர் புடமிடுகிறார். அந்த மனிதர்களும் துன்பத்திற்கு மத்தியில் ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்கிறார்கள். கடவுள் நம்மையும் அழைத்திருக்கிறார், திருமுழுக்கின் வழியாகவும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அவர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு கொடுத்த அதே சோதனைகளும் துன்பங்களும் நமக்கும் திண்ணமாய் வரும். நாம் எப்படியாக செயல்படப் போகிறோம் என்பதுதான் இன்றைய நாளில் நமக்கு முன்னதாக இருக்கின்ற கேள்வியும் நமக்கு முன்னதாக இருக்கின்ற சவாலாக இருக்கின்றது. நற்செய்தியில் வாசிக்கிட்டோமே, மக்களுக்கு முன்னிலையில் நாம் கடவுளை அறிக்கையிடுகின்ற பொழுதும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் உண்மையில் கடவுள் மகிழ்ந்திருப்பார். கோயிலுக்கு நிறையா தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம், ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே பக்கத்தில் சொல்லுவோம், இந்த கோயிலில் நான் போய் நிம்மதியே இல்லை, எனக்கு என்ன கிடச்சிச்சு? டெய்லி கோயிலுக்கு போனேன், ஜெபமாலை சொன்னேன், எல்லாம் நவநாளில் பங்கெடுத்தேன், ஆனால் கடவுளை பாருங்கள், என் குடும்பத்துக்கு நல்லது செய்யவே இல்லை. எத்தனை பிரச்சனை, எத்தனை கவலைகள். அன்பிற்குரியவர்களே, அத்தனை கஷ்டங்களையும் கடவுள் விவிலியத்தில் தேர்ந்து கொண்ட மனிதர்கள் அனுபவித்தார்கள். துன்பத்திற்கு மத்தியில் நம்பிக்கையவர்கள் அறிக்கையிட்டார்கள். நாமும் அதைத்தான் செயல்படுத்த வேண்டும். என் கணவனை நான் எதிர்பாராதாக இழந்து விட்டேன், என் மனைவி இழந்து விட்டேன், என் பிள்ளைகளை இழந்து விட்டேன் சொல்லி துன்பம் வருகின்ற பொழுது நம்மில் பலர் ஆலயத்திற்கு செல்வதும் வழிபாடுகளில் பங்கெடுப்பதையும் குறைத்துக் கொள்கிறோம், இயன்றளவிற்கு தவிர்க்கிறோம். கடவுள் இல்லை என சொல்லி நாம் மட்டுமல்ல ஆலயத்திற்கு செல்பவர்கள் நாம் தடுக்கிறோம். அது முறையான ஒரு நம்பிக்கை வாழ்க்கையாக இருக்காது. மாறாக நற்செய்தியில் கடவுள் ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். துன்பத்திற்கு மத்தியில் எப்படி செயல்பட வேண்டும் என்று தெரியவில்லையா? வருத்தப்படாது, கவலைப்படாது. அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என சொல்லி இன்றைய நாளில் கூட துன்பத்திற்கு மத்தியில் திடமாய் நாம் பயணிக்க ஆண்டவர் நம்மை தம்முடைய வார்த்தையினால் திடப்படுத்துகிறார். நம்பிக்கை கொள்வது எளிதுதான், நம்பிக்கையில் நிலைத்திருப்பதுதான் கடினம். அதிலும் துன்பத்திற்கு மத்தியில் நம்பிக்கையை அறிக்கையிடுவது அதனிலும் கடினம். அப்படியாக நாம் அறிக்கையிட வேண்டும் என சொன்னால் ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மிலும் நம் குடும்பத்திலும் நிரம்ப இருக்க வேண்டும். அனுதினமும் ஆலயத்திற்கு சென்ற மனிதர்களை பார்க்கிறோம். கடவுளை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதராக இருந்திருப்பார், ஆனால் ஒரு நாளில் கடவுள் அவரை அழைத்து, எப்படியாக சவுளை அழைத்து பவுலாக மாற்றியது போல கடவுள் தனக்கென மனிதர்களை உண்மையில் அழைக்கின்ற பொழுது அந்த மனிதர்கள் இயேசுவுக்குள் மீட்படுகின்ற மனிதர்களாய் தங்கள் வாழ்நாளில் வருகின்ற அத்தனை பாடுகளையும் அவர்கள் தாங்கிச் சுமப்பார்கள். ஒரு நாளும் உண்மையில் இயேசு கிறிஸ்துவையும் உண்மையில் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களும் அவரை மறுதளிக்கவே மாட்டார்கள். துன்பத்தின் விளைவாக கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து அவர்கள் பின் செல்லவே மாட்டார்கள். அத்துணை துன்பங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் இன்னும் அதிகமாக கடவுளை, யோபுவை போல, மோசையைப் போல, யோசேப்பை போல, ஆபிரகாமைப் போல, அன்னை மரியாளை போல, தாவீதைப் போல, இயேசு கிறிஸ்துவைப் போல, அவர்கள் கடவுளுக்கு துன்பத்தின் வழியாக அவர்கள் சாட்சிகளாக வாழ்வார்கள். நாமும் சாட்சிகளாக மாற முடியும். இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. திருச்சட்டமா நம்பிக்கையான வருகின்ற பொழுது இஸ்ரேல் சமூகம் ஒரு குடும்பமாக ஒரு இனமாக வளர்ந்த பின்புதான் சட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் சட்டங்கள் இல்லாத பொழுதே அவர் கடவுளை தேர்ந்து கொண்டார். துன்பத்திற்கு மத்தியில் கடவுளுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். அது கடவுளுடைய பார்வையில் உயர்ந்ததாய் பார்க்கப்பட்டு விசுவாசத்தின் தந்தையாக மாற்றப்படுகிறார். இன்று நமக்கு நம்பிக்கையும் இருக்கிறது. கடவுளை எப்படி அடைய வேண்டும் என சொல்லி வழிமுறைகளும் சட்டங்களும் அவையால் கொடுக்கப்படுகின்றது. இரண்டையும் இணைத்து நாம் பயணிக்கின்ற பொழுது நாமும் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களுக்கு நம்பிக்கையின் முன்மாதிரிகளாக மாற முடியும். ஆனால் பலவீனம் நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறது. பலவீனத்தின் வெளிப்பாடாக நாம் கடவுளை மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இயக்குகின்ற ஆவியானவர் நமக்குள் வருகின்றாரோ கண்டிப்பாக அந்த மாத்திரத்திலிருந்தும் நாமும் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாகும். துன்பம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் துன்பங்களை எல்லாம் கடவுள் கொடுக்கின்ற பரிசுகளாகும். கடவுள் தன்னை புடமிடுகிறார் என சொல்லி நம்பிக்கையில் ஆழம் பிரிக்கின்ற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆகவே இன்றைக்கு நாளில் ஒரு கருத்தில் நாம் உறுதி கொள்வோம். ஆண்டவரே, என் நம்பிக்கை என் துன்பத்திற்கு மத்தியில் இன்னும் ஆழப்படுமே ஒழிய ஒரு நாளும் குறைவுபடாது. சோதனைகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நீர் அழைத்த மனிதர்களை நீர் தாங்கி பிடித்தது போல என்னையும் தாங்கி வழிநடத்துவீர் என சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளுவோம். பலவீனமும் குறைபாடும் இருந்த என்னை ஆவியானவர் தாமே முழுமையாக நிரப்பி என் சார்பாக அவர் செயல்பட்டு நான் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதை எனக்கு அந்தந்த நேரத்தில் அவர் தாமே வெளிப்படுத்தி வேண்டுமாய். ஆவியானோட துணையும் திருப்பள்ளியிலே வேண்டுவோம். எல்லாரையும் அழைத்த இளைவன் நம்மையும் ஒரு காரணத்தோடு அழைத்திருக்கிறார். அந்த காரணத்தை கடவுள் நம் வழியாக செயல்படுத்துகின்ற வரை பாதையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் நாம் தாங்கி அதன் வழியாக நம்பிக்கையில் நிலைத்திருந்து கடவுளை மாற்றியப்படுத்த இந்த திருப்பள்ளியானது நமக்கு தேவையான அத்துணை அருளையும் ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுக்கட்டும். ஆமீன்.
இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம் அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம் அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம் தீனம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர்பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார் உம் பழியா என்னை மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார் உம் பழியா என்னை மாற்றிடுவார். தந்தே தந்தே நிறைவா என்னை தந்தே தந்தே தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக உயிர் பழியானாய் எமக்காக அதில் எம்மையும் இணைத்திடவா. ஆ தந்தே தந்தே நிறைவா என்னை தந்தே தந்தே தலைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பழி பொருள்களோடு உம் மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. ஆண்டவர்.